நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை கைக்குறிச்சி ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் திரு முனைவர் மு பாலசுப்ரமணியன் அவர்களும், தமிழ்துறை மாணவிகள் ஆஷா பானு, பிரியங்கா, ஆனந்தலக்ஷ்மி அவர்களும் இன்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாளை முன்னிட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாறும் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் சிறப்புகளும் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைஞ்சிருக்காங்க. உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
புதுகை பண்பலையின் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுவது எல்லோரும் அறிந்ததே. அந்த அடிப்படையிலே ஸ்ரீபாரதி கல்லூரியிலே தமிழ்துறையிலே மதிப்புறு பேராசிரியராக முனைவர் மு பாலசுப்ரமணியன் பேசுகிறேன்.
ஐயா, இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க, எத்தனையோ பேர் நினைவுகள் இருக்கும் அப்படிங்கிற வகையில் வந்து பலரையும் உடனடியாக நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக வந்து ஒரு சில பேர் வந்து குறிப்பிட்ட பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் தான் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா. அவங்கள பற்றி வந்து இன்றைய தினம், அவரோட பிறந்த தினமான இன்றைய நாள் ஒரு சிறப்பு மிகுந்த நாள், அதுவும் இளைஞர்களுக்காக ஒரு தினமாக கூட வந்து கொண்டாடப்படுகிற வகையில் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் விரிவான வகையில் சொல்லலாமே.
இயேசு காவியத்திலே கண்ணதாசன் இயேசுவினுடைய மலைப்பொழிவை பற்றி எழுதுகிற பொழுது, சொல்லுவது மட்டுமல்ல உபதேசங்கள், சொல்பவனும் நடப்பதுதான் உயர் நியாயங்கள் என்று சொல்லுவார். எவன் எந்த சிந்தனையை இந்த சமூகத்தில் விதைக்கிறானோ அவன் அந்த சிந்தனைக்கு ஏற்ப வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தவர் அப்துல் கலாம் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, இந்திய பெருநாட்டினுடைய வளர்ச்சியிலே பெரும் பங்கு இளைஞர்களுக்குத்தான் உண்டு என்பதை உணர்ந்து, இன்றைக்கு கூட உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்தியாவிலே இளைஞர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இளைஞர்களை மிகச்சிறப்பாக நாம் பண்படுத்தி வடிவமைத்து வந்தால்தான் இந்திய திருநாடு முன்னேறும் என்கிற சிந்தனையிலே மிகவும் உறுதியாக இருந்தவர் அப்துல் கலாம் அவர்கள். ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன். அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்க இருக்கின்றார். அப்பொழுது அங்கே குடியரசுத் தலைவருடைய மாளிகையில் இருந்தவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் சார்பாக ஒரு 150 பேருக்கு அழைப்பு விடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அப்துல் கலாம் சொல்கிறார், எனது சார்பாக 100 இளைஞர்கள் வருவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் என்னை சார்ந்த ஒரு 50 குடும்பத்தினர், 50 பேர் வருவார்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது அங்கே இருப்பவர்கள் சொல்கிறார்கள், உங்களை சார்ந்தவர்களுக்கு அனுமதி உண்டு, ஆனால் இளைஞர்களை அனுமதிக்க இயலாது என்று சொல்கிறார்கள். உடனே அப்துல் கலாம் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் இளைஞர்களை அனுமதிக்கவில்லை என்றால் நான் இந்த பதவியேற்பு விழாவிலே கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த அளவிற்கு இளைஞர்களுடைய வளர்ச்சியிலே அக்கறை உடையவராக இருந்தார். அதனால் தான் அவருடைய பிறந்த தினத்தை நாம் இளைஞர் தினமாக கொண்டாடுகிறோம் என்பதை நாம் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. படுத்து கிடப்பவனுக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்கு என்று சொல்வார்கள். அப்துல் கலாம் அவர்கள் மிகச் சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்தவர், ஒரு படகுக்காரருடைய மகன். அவர் கல்லூரியிலே, திருச்சி ஜோசப் கல்லூரியிலே சேருகிற பொழுது அந்த கல்லூரி கட்டணத்தை கட்டுவதற்கு அவரிடத்திலே பணமில்லை. அவருடைய சகோதரி தன்னுடைய கையில் இருந்த வளையல்களை அடகு வைத்துவிட்டு அந்த கல்லூரியிலே சேர்க்கிறார்கள். அந்த அளவிற்கு வறுமையினுடைய நிலையிலே வாழ்ந்தவர். அதோடு மட்டுமல்ல, அந்த கல்லூரியிலே விடுதியிலே தங்கி படித்தார். அந்த விடுதியிலே தங்கி படிக்கின்ற சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு 14 ரூபாய், அசைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு 17 ரூபாய். அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் ஒரு 3 ரூபாய் அதிகமாக கொடுக்க வேண்டும். அப்துல் கலாம் அவர்கள் அசைவ உணவு சாப்பிடுபவர் தான், ஆனால் அந்த 3 ரூபாய் அவரால் அதிகமாக கொடுக்க முடியாத காரணத்தினாலே 14 ரூபாய்க்கு சைவ உணவை சாப்பிட்டார். அவர் இறுதி வரை அதே பழக்கத்தை மேற்கொண்டிருந்து அந்த சைவ உணவையே சாப்பிட்டார், அசைவ உணவு சாப்பிட்டதே இல்லை. அவர் சைவ உணவை சாப்பிட்டதற்கு காரணமே அவருடைய வறுமை நிலை. இன்னொரு நிகழ்ச்சியும் சொல்ல வேண்டும், தனஸ்கோடியிலே புயல் அடித்து மிகப்பெரிய பாதிப்பு. அப்பொழுது அவர் சென்னையில் படித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஊரிலிருந்து தந்தி வருகிறது, இங்கே தனுஷ்கோடியிலே புயல் மிக பலத்த சேதமாகிவிட்டது, நீ உடனே புறப்பட்டு வா என்று தந்தி வருகிறது. ஆனால் புறப்பட்டு தனுஷ்கோடிக்கு அவர் தன்னுடைய ராமேஸ்வரத்திற்கு செல்வதற்கு அவரிடத்துல கையில் காசு இல்லை. என்ன செய்கிறார்? தனக்கு பரிசாக கிடைத்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் பழைய புத்தக கடையிலே விற்பதற்கு போகிறார். பழைய புத்தக கடைக்காரர் அந்த புத்தகத்தை வாங்கி பார்க்கிறாரு. பரிசு, அதாவது இவருக்கு இவருடைய இவருக்காக வழங்கப்பட்ட பரிசு என்று அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவர் கேட்கிறார், என்ன தம்பி, இது உனக்கு பரிசாக வந்த புத்தகம் ஆயிற்று, இதை வந்து நீ விலைக்கு கொடுக்க வந்திருக்கிறாயே, என்ன காரணம்னு கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், தனுஷ்கோடியிலே மிக கடுமையான புயல், என்னுடைய பெற்றோர்களெல்லாம் ராமேஸ்வரத்தில் இருக்கிறார்கள், நான் உடனே சென்று அவர்களை பார்க்க வேண்டும், என்னுடைய கையிலே பணம் இல்லை, அதனால் தான் இந்த புத்தகத்தை நான் விற்பதற்காக வந்தேன் என்று சொல்கிற பொழுது அந்த கடைக்காரர் சொல்கிறார், ஏப்பா உனக்கு எவ்வளோப்பா இங்கேருந்து போகிறதுக்கு செலவுக்கு வேணுங்கிறார். உடனே அவர் சொல்கிறார், 60 ரூபாய்ங்கிறார். உடனே அந்த கடைக்காரர் புத்தகத்தை வைத்து கொண்டு 60 ரூபாயை கொடுத்து அனுப்புகிறார். பின்னாளில் அந்த 60 ரூபாயை அவரிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து விட்டு இந்த புத்தகத்தை பத்திரமாக அப்துல் கலாம் அவர்கள் வாங்கி கொண்டார். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வறுமை நிலையிலே வாழ்ந்த ஒருவர், அதாவது நம்மால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும், நாளை விடியுமா என்று நீ எண்ணினால் நாயகன் தான் சிரிப்பான் சொல்லுவாங்க, அந்த தன்னம்பிக்கையோடு இந்தியாவினுடைய பெருமையை நிலைநிறுத்தியவர் அப்துல் கலாம். அதாவது உங்களுக்கு சுவிஸ்ன்னு நினைக்கிறேன், சுவிஸில் அறிவியல் தினம் என்று ஒரு தினத்தை கொண்டாடுகிறார்கள். சுவிஸில் அறிவியல் தினம் என்று அந்த தினத்தை கொண்டாடுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, சுவிஸுக்கு போகிறார் அப்துல் கலாம், அங்கே அவருக்கு வரவேற்பு நடைபெறுகிறது. அவர் சுவிஸ் நாட்டிலே போய் இறங்குவதற்கு முன்னாலேயே அவர் அந்த நாட்டிலே கால் பதித்த தினத்தை அறிவியல் தினமாக கொண்டாடுவது என்று அறிவித்து விட்டார்கள். அதற்கு காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது அவங்க சொல்கிறாங்க, நாசா என்கிற அந்த மிகப்பெரிய விண்வெளி நிறுவனத்தை வைத்திருக்கிற அமெரிக்காவிற்கு தெரியாமலேயே பொக்ரானை வெடிக்கச் செய்து உலக சரித்திரத்திலே தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தியவர், அத்தகைய மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி நம்முடைய நாட்டிலே கால் பதித்த அந்த நாளை என்றென்றும் நாம் அறிவியல் தினமாக கொண்டாடுவோம் என்று அந்த நாளை அறிவியல் தினமாக கொண்டாடினார். அதாவது இன்னொரு நாட்டிலே பிறந்த ஒருவர் தங்களுடைய நாட்டிலே கால் வைத்த தினத்தை அறிவியல் தினமாக கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நாட்டு மக்கள், இந்த உலகம் அவரை எவ்வாறு மதித்தது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த அடையாளம். அப்படி அவர் இந்தியாவிற்கு பல்வேறு வகையிலும் பெருமை சேர்த்தவர் என்பதை நாம் மறக்க முடியாது. இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகிறாருங்க, அதாவது அந்த கூட்டத்தில் ஒரு சிலர் பின் வரிசையில் இருக்காங்க, அவங்களால எந்திரிச்சு தேசிய கீதம் போடும்போது எந்திரிச்சு நிற்க முடியல. இவர் பார்க்குறாரு, ஏன் அவங்களால எந்திரிச்சு நிற்க முடியலைன்னு. அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள். அந்த மாற்றுத்திறனாளிகள் காலிலே அந்த உங்களுக்கு தெரியும் அந்த இது போட்டிருப்பாங்க, அதனுடைய பாரம் அதிகமாக இருந்ததுனாலே அவர்களால் அதை தூக்கி கொண்டு செயல்பட முடியவில்லை. உடனே என்ன பண்ணார், மிக குறைந்த அளவு, அதாவது வெயிட்டு மிக, அதாவது லேசாக தான் இருக்கும், அந்த அதுக்கு பேர் என்னென்னு எனக்கு சரியாக நினைவில்லை, அந்த மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளை கண்டுபிடித்து அதை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதனால் உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது என்பதை நாம் மறுக்க முடியாது. இப்படி இந்த சமூகத்திலே பின்னிலையிலே இருந்த அனைவருடைய பார்வையும் அப்துல் கலாம் மீது பட்டது, அப்துல் கலாமுடைய பார்வையும் அவர்கள் மீது பட்டது. அதாவது நாட்டிற்கும் பெருமை சேர்த்தார், தன்னுடைய புகழையும் உயர்த்தி கொண்டார். இன்னொன்று சொல்லணும்னா, அதாவது ஒருவன் வந்து பிறப்பது எப்படி பிறக்கிறான் என்பது பெரிதல்ல, அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி இந்த சமுதாயத்தை தனக்கு மட்டுமே வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவர். அவர் திருமணம் கூட பண்ணிக்கல, சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அப்துல் கலாம் தான் எதை பேசினாரோ எதை சொன்னாரோ அதுபடி வாழ்ந்து காட்டியவர். அதனாலே தான் இன்றளவும் அவரை போற்றி நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதிலே நான் உண்மையிலேயே அப்துல் கலாம் வாழ்ந்த காலத்திலேயே நானும் வாழ்ந்தேனே என்பதிலே நான் பெருமை அடைகிறேன். நாமும் வாழ்கிறோமே என்பதிலே நாம் பெருமையடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை.
அப்துல் கலாம் ஐயாவோட பல சிறப்புகளை பற்றி விரிவான வகையில் எடுத்துக்குரிமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
நாம் பேசுவதோடு நின்று விடாமல், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதோடு நின்று விடாமல், அப்துல் கலாம் எவ்வாறு வாழ்ந்தாரோ அந்த வழியிலே நாமும் வாழ்ந்து இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் பெருமை சேர்ப்போம் என்று நாம் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
புதுக்கோட்டை ஸ்ரீ பாரதி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் தமிழ் துறையில் முதலாம் ஆண்டு பயின்று வரும் மாணவி நான் ஆஷா பானு பேசுகிறேன்.
இப்போ நீங்க வந்து அப்துல் கலாம் ஐயா பத்தி என்ன விவரம் நீங்க சொல்ல இருக்கீங்க சொல்லலாமே?
அப்துல் கலாம் ஐயாவின் இளம் வயது வாழ்க்கை பற்றி பேசுகிறேன்.
தொடர்ந்து பல தகவலையும் சொல்லுங்கம்மா.
இந்தியாவின் கடைக்கோடியில் பிறந்து இந்தியாவின் முதற் குடிமகனாக மாறிய மா மேதை அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். கலாம் 1931 அக்டோபர் மாதம் 15 நாள் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தின் ஒரு படகு சொந்தக்காரரும் மரைக்காயருமான ஜைனுல் ஆபிதீன் மற்றும் ஆசியம்மா ஆகியோருக்கு 5வது மகனாக பிறந்தார். இவர் வறுமையான பின்னணியில் இருந்து வந்தவர் என்பதால் இளம் வயதிலேயே இவருடைய குடும்பத்திற்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்காக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். பள்ளி முடிந்ததும் கலாம் அவரது தந்தையின் வருமானத்திற்கு பங்களிக்கும் பொருட்டு செய்தித்தாள்கள் விநியோகத்தில் ஈடுபட்டார். தனது பள்ளி பருவத்தில் கலாம் சராசரி மாணவர்களைப் போலவே இருந்தார். பிரகாசமான மாணவராகவும் இருந்தார். கற்பதில் திடமான ஆர்வமும் படிப்பிற்காக முக்கியமாக கணக்கு பாடத்திற்காக பல மணி நேரங்கள் செலவழிப்பவராகவும் இவர் சித்தரிக்கப்படுகிறார். ராமேஸ்வரம் தொடக்கப்பள்ளியில் தனது பள்ளிக்கல்வியை முடித்த பின்னர் கலாம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூயவளானார் கல்லூரியில் சேர்ந்து 1954 வருடத்தில் இயற்பியலில் பட்டம் பெற்றார். அந்த பட்டப்படிப்பின் இறுதியில் கலாமிற்கு இயற்பியலில் ஆர்வம் இல்லாமல் போனதால் பின்னாளில் இந்த 4 படிப்பை நினைத்து கவலைப்பட்டார். பின்னர் 1955 MIT சென்னையில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்காக சென்னைக்கு சென்றார். அங்கு அவர் முதுகலை பட்டமும் பெற்றார். கலாம் பல புகழ்மிக்க முனைவர் பட்டங்கள் பெற்றிருந்தாலும் முறையான படிப்பை MIT சென்னையில் படித்து முதுகலை பட்டப்படிப்பை கொண்டு முடித்தார். கலாம் ஒரு உயர்தர திட்டத்திற்காக உழைத்து கொண்டிருந்த போது கல்லூரி முதல்வர் அந்த திட்டத்தின் முன்னேற்றத்தை குறித்து மனக்குறை ஆனதோடு 2 திட்டம் முடிக்கப்படவில்லை என்றால் அவருடைய கல்வி உதவித்தொகை நிறுத்தப்படும் என்று மிரட்டினார். அதனால் கலாம் ஓய்வு ஒழிவில்லாமல் அந்த திட்டத்திற்காக உழைத்து திட்டத்தை உரிய காலத்தில் முடித்து கல்லூரி தலைவரின் நன்மதிப்பை பெற்றார். பின்னர் அவர் நான் உனக்கு அதிக பழு கொடுத்து எளிதில்லாத காலக்கெடுவை விதித்தேன் என்று கூறினார்.
அப்துல் கலாம் ஐயாவோட இளமை பருவத்தையும் அவர் கற்ற கல்வி வழிமுறைகளை பற்றி விரிவான வகையில் எடுத்துக்கொண்டுமா, உங்களுக்கும் வந்து புதுகை பண்பலை மற்றும் நேரு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோமா. அடுத்ததான் வந்து அப்துல் கலாம் ஐயாவோட பல தகவல்களையும் சொல்ல இருக்காங்க, என்ன நம்ம கேட்கலாமா?
என்னோட பேர் பிரியங்கா, நான் தமிழ் இலக்கியம் 3 படிக்கிறேன்.
இப்போ அப்துல் கலாம் ஐயா பற்றி நீங்கள் என்ன தகவல் சொல்ல இருக்கீங்கம்மா?
நான் அப்துல் கலாம் ஐயா அறிவியல் துறையில் என்னென்ன சாதனைகள் படைச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் பேசியிருக்கேன்.
அவர் செய்த சாதனைகளை விரிவான வகையில் எடுத்துக் கூறலாமே.
தாராளமாக சொல்லலாங்க ஐயா. சிலர் பிறக்கும் போதே உயர்ந்தவங்களா பிறப்பாங்க, வேறு சிலர் தன்னோட முயற்சியால உயர்ந்த நிலையை அடைவாங்க, இன்னும் சிலர் மீது உயர்வு திணிக்கப்படும். இப்படி உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க ஷேக்ஸ்பியர் 3 வகையா பிரிக்கிறார். இதுல அப்துல் கலாம் 2வது நிலையில இருக்கக்கூடியவங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சாதாரண குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் அவர்கள் அயராத உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் ஈடுபாட்டாலையும் திறமையாலையும் புகழ் ஏணியோட உச்சத்தை அடைஞ்சிருக்கார். ஏவுகணை நாயகரான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவுக்காக அறிவியல் துறையில் புரிஞ்ச சாதனைகள் அளப்பரியது. விண்வெளி துறையில ராக்கெட் ஏவுவது என்பது இந்தியாவுக்கு ஒரு கனவாகவே இருந்த நிலையில இந்த குறைய போக்குறதுல அப்துல் கலாம் முழு கவனம் செலுத்தினார். SLV உருவாக்கியதுல முக்கிய பங்காற்றிய அப்துல் கலாம் அதன் மூலமா முதன் முதலா ரோஹிணி செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பி சாதனை படைச்சார். இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமா விண்ணில் செலுத்தப்பட்டது மூலமா இந்தியாவும் முதன் முதலா விண்வெளி துறையில காலடி எடுத்து வச்சு வரலாறு படைச்சது. 20 மேலா இஸ்ரோவில் பணியாற்றியதுக்கு அப்புறம் இந்தியாவோட பாதுகாப்பு துறையை பலப்படுத்துற விதமா உள்நாட்டிலேயே ஏவுகணை உருவாக்கும் தலைமை பொறுப்பையும் ஏற்றார் அப்துல் கலாம் ஐயா. அவரோட தலைமையின் கீழே அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டதை அடுத்து இந்தியாவோட ஏவுகணை நாயகன் அழைக்கப்பட்டார். 1992 1999 வரை பாதுகாப்புத்துறை அமைச்சரோட அறிவியல் ஆலோசகராக செயல்பட்ட APJ அப்துல் கலாம் பெக்ரான் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக செய்து முத்திரையும் பதித்தார். பெக்ரான் 2 அணுகுண்டு சோதனைக்கு இன்ஜினியராக பணியாற்றிய அப்துல் கலாம் அணு ஆயுத நாடுகள் பட்டியலில் இந்தியாவையும் இணைத்தார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் உலகத்தில் அமெரிக்கா, சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய இந்த 5 நாடுகளில் மட்டும்தான் இருக்கு. 1998 மருத்துவர் சோமராஜுடன் சேர்ந்து குறைந்த செலவில் இதய நோய் சிகிச்சைக்கான கரோனரி ஸ்டென்ட்டை உருவாக்கினார். அவர்களை கௌரவப்படுத்துற வகையில கலாம் ராஜோ ஸ்டென்ட்னு அதற்கு பெயரும் வைக்கப்பட்டுச்சு. இந்த சாதனையை தொடர்ந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 2012 கிராமப்புற சுகாதார பணியாளர்களுக்காக பிரத்யேகமா டேப்லெட் ஒன்றையும் உருவாக்கினர். போலியோனால பாதிக்கப்பட்ட மக்கள் 3 கிலோ எடையில செயற்கை கால்களை பொருத்தி சிரமப்பட்டு நடப்பதை பார்த்த அப்துல் கலாம் மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில மறுமலர்ச்சியை ஏற்படுத்துற வகையில எடை குறைவான செயற்கை கால்களை உருவாக்கினர். விண்வெளி கண்டுபிடிப்புகளை விட மனித குலத்துக்காக கண்டுபிடிச்ச ஸ்டென் மற்றும் செயற்கை கால் மட்டும்தான் தனக்கு மனநிறைவு அளிச்சதுன்னு அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காங்க. அறிவியலோட அடிப்படையே கேள்வி கேட்கக்கூடிய மனப்பான்மை தான். அறிவியல் பிறந்தது வளர்ந்தது வாழ்வது எல்லாமே அந்த கேள்வி கேட்கும் திறனால தான். குழந்தைகளோட கேள்விகளுக்கு தான் முடிவே இல்லையே. கேள்வி கேட்குற ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். குழந்தைகளாகிய நீங்கள் தான் இந்த உலகத்தோட முதல் விஞ்ஞானின்னு சொன்னாரு அப்துல் கலாம் ஐயா.
அப்துல் கலாம் ஐயாவோட கண்டுபிடிப்புகள் அதோட பயன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறினீங்க. உங்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு மாணவி வந்து ஐயாவை பத்தி விரிவான வகையில் கூற இருக்காங்க, கேட்கலாமா?
என்னுடைய பெயர் ஆனந்தலட்சுமி. நான் வரலாற்று துறையில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன்.
அப்துல் கலாம் ஐயாவை பத்தி நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க?
அப்துல் கலாம் ஐயா பெற்ற விருதுகளையும் சிறப்புகளையும் பற்றி பேசவிருக்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபையில் அப்துல் கலாம் ஐயாவின் 79வது பிறந்த நாளை உலக மாணவர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 40 பல்கலைக்கழகங்கள் இருந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார். இவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் அரசின் விஞ்ஞான ஆலோசகராக பணியாற்றியதற்காகவும் 1981ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதையும் 1990 பத்ம விபூஷன் விருதையும் இந்திய அரசு இவருக்கு கொடுத்து கௌரவித்தது. விஞ்ஞான வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு துறையில் இவர் பங்களிப்பை பாராட்டுவதற்காக இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா இவருக்கு வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் வீர சவார்கர் விருதும் இவருக்கு இந்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளது. ராமானுஜர் விருது, கிங் சார்லஸ் 2ஆம் பட்டம், பொறியியல் டாக்டர் பட்டம், சட்டங்களின் டாக்டர், சவார சம்ஸ்கிருதி புரஸ்கர் விருது போன்ற பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார். இதெல்லாம் இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் பெற்ற விருதுகள். இவருடைய மறைவிற்கு பிறகு இவருக்கு பல சிறப்புகள் கிடைத்தது. அவற்றை பற்றி நான் இப்பொழுது கூறவிருக்கிறேன். பீகார் மாநிலத்தில் உள்ள பாட்னாவில் உள்ள வேளாண் கல்லூரிக்கும் அதற்கு அருகில் உள்ள அறிவியல் நகரத்திற்கும் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பெயரையே வைப்பதாக அந்த மாநிலம் அறிவித்துள்ளது. அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் 15ஆம் தேதியை மகாராஷ்டிரா அரசு வாசிப்பு நாளாக அறிவித்து இன்றளவும் கொண்டாடி வருகிறது. தமிழ்நாட்டில் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடுகிறோம். அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் அறிவியல் வளர்ச்சி, மாணவர் நலன் மற்றும் மனிதவியலில் சிறப்பாக செயல்பட்ட ஒருவருக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இன்றளவும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆந்திர பிரதேச சட்டப்பேரவையில் 21ஆம் நூற்றாண்டின் சிறந்த மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் என்று இவர் புகழப்பட்டார். புதுதில்லியில் உள்ள அவுரங்கசீப் சாலைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் சாலை என பெயரிடப்பட்டுள்ளது. இது போன்ற எண்ணற்ற சிறப்புகள் இவருக்கு இருக்கிறது. அப்துல் கலாம் ஐயா வாழ்ந்த வாழ்க்கை இன்றைய இளம் தலைமுறையினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் பயன்பெறும் வகையிலும் உள்ளது. தன்னம்பிக்கையே வாழ்க்கையாக வாழ்ந்த அப்துல் கலாம் ஐயா போல் நாமும் விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் வெற்றி பெற முயற்சி எடுப்போம். நன்றி, வணக்கம்.
அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாளான இன்று அவரை பற்றிய இளமை காலம், அறிவியல் வளர்ச்சி, குடியரசு தலைவராக இருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய தகவல், அப்துல் கலாம் ஐயா வாங்கிய விருதுகளும் அவரை பற்றிய சிறப்புகளையும் பற்றிய மாணவிகளான நீங்கள் பல வகையிலே விவரமான வகையில் எடுத்து கூறினீங்க. உங்களுக்கு புதுகை பண்பலை நேயர்கள் மற்றும் வானொலி சார்பாக மனமார்ந்த நன்றியையும் அனைவரும் சிறப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறோம்.
ஸ்ரீ பாரதி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி மாணவிகளான நாங்கள் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசிய உரையாடல்களை பகிர்ந்து கொள்ளும் விதமாக வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கும் இந்நிகழ்ச்சியை கேட்டறிந்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எங்களது சார்பாகவும் கல்லூரி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் திரு முனைவர் மு பாலசுப்ரமணியன் அவர்களும் கல்லூரி மாணவிகள் ஆயிஷா பானு, பிரியங்கா, ஆனந்தலட்சுமி அவர்களும் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.
பார்க்கிறேன்.